வேதாகமத்தில் எபேசியருக்கள் நிருபம் 3 அதிகாரம் எபேசியன்ஸ் சாப்டர் 3:1-13 முதல் 13 வசனங்கள் நம்ம தொடர்ச்சியாக இதை சிந்தித்து வருகிறோம். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுஷருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐஸ்வர்யம் என்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு திருச்சபைக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். இந்த எபேசு திருச்சபை இப்ப இந்த பகுதியை நம்ம படிக்கிறப்ப இந்த பகுதி எதோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னா, இந்த பகுதியை நீங்க படிக்கிறப்ப எப்பொழுதுமே சரித்திர புஸ்தகத்துல நம்ம எப்பொழுதும் தொடர்பு படுத்தி படிக்கணும். இந்த புஸ்தகத்தை நம்ம எடுக்கிறப்ப உடனடியா அது எங்க சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா, சரித்திரத்துல நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, சரித்திரத்துல இந்த ஒரு திருச்சபையில நடந்த நிகழ்வு. இதை நீங்க வந்து அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பார்க்கலாம். நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில அது தொடர்பு படுத்தப்பட்ட ஒரு காரியம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 21 அதிகாரத்துல 17 அந்த அதிகாரம் முழுவதுமாக இந்த வசனத்தோடு நாம் தொடர்பு படுத்தி பார்ப்போம். இதோட கூட எதை தொடர்பு படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா, யோவான் சுவிசேஷத்தின 17 அதிகாரத்தை தொடர்பு படுத்திக்கணும். அதே போல மத்தேயு சுவிசேஷத்துல 16 அதிகாரத்துல 18 வசனத்தையும் தொடர்பு படுத்திக் கொள்ளணும். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படி தொடர்ச்சியாக இது 3 பகுதிகளிலும் இணைந்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை நம்ம எபேசு திருச்சபையை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்ற சத்தியமானது சுவிசேஷத்துல இருக்கும், அடுத்தது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல இருக்கும், நிருபங்கள்ல இருக்கும். இதை இன்னும் தொடர்ச்சியா இன்னும் பார்த்தோமே ஆனால் வெளிப்படுத்தல 2 அதிகாரத்தில் எபேசு திருச்சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆக இதை அனைத்தையும் இணைத்து நாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த பகுதியை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். இல்லாட்டி நம்ம சரியா இந்த பகுதி என்ன சொல்லுது அப்படிங்கறத வந்து நம்ம சரியா விளங்கிக் கொள்வது கடினம். இப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியர் 3 அதிகாரத்துல அவர் சொல்றாரு, இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். இந்த இடத்துல பவுல் வந்து தன்னை அறிமுகப்படுத்தல, தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பொழுது, அந்த 2 அதிகாரத்துல ஏற்கனவே சொன்னார், 2 அதிகாரத்துல 11 வசனத்திலேந்து 22 வசனம் வரைக்கும் அவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, யூதன் புறஜாதியான் என்பதை ஒழித்து
தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த தடையை அகற்றி ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கினார். அதாவது மனுஷன புறஜாதிகளுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்றாரு. இந்த எபேசு திருச்சபை வந்து ஒரு புறஜாதி திருச்சபை. இந்த புறஜாதி திருச்சபையில இருக்கிறப்ப தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, மனுஷன் கடவுளை விட்டு தூரம் போயிருக்கான். நிறைய பிரச்சனைக்கு நல்லா மனசுல வச்சுங்க. நிறைய பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் கடவுளை விட்டு தூரம் போயிருக்கிறான். யாரு கடவுளை விட்டு தூரமா இருக்கிறானோ, இல்லாட்டி கடவுளை அறியாம இருக்கிறானோ, அவன் வாழ்க்கையிலாம் சந்தோஷமும் சமாதானமும் தெளிந்த புத்தியும் சரியான அறிவும் இருக்கவே இருக்காது. அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் சார்ந்ததாக இருக்கும், எதிர்காலம் சார்ந்ததா இருக்கும், அவனுடைய வாழ்க்கை பயம் நிறைந்ததா இருக்கும். இப்படிதான் அவனுடைய வாழ்க்கை உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கையும், கடவுளற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். இப்ப ஆண்டவர் எபேசு திருச்சபையில என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டம் முதலாம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது உலக தோற்றத்துக்கு முன்னதாக கடவுளால நியமிக்கப்பட்டது. ஆண்டவர் முதலாவது உலகத்தை படைக்கல, கடவுள் முதலாவது ரட்சிப்பை ஏற்படுத்தினார். ரட்சிப்பை ஏற்படுத்தி தான் உலகத்தை படைத்தார். மனுஷன் விழுந்து போனா கிறிஸ்துவை அனுப்பினார். இதுதான், இப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த அற்புதமான ஒரு திட்டத்தை முதலாம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார். இரண்டாம் அதிகாரத்துல மனுஷன் பாவத்துல விழுந்து போன மனுஷன் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளோடு ஒப்புரவாகிறார், அப்படி ஒப்புரவான மனிதன் நற்கிரிகளை செய்ய ஏதுவாயிருக்கிறான், அவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போல இருக்கணும். இந்த சமூகத்துல பிரிவினை இருக்கிறது, அந்த யூதன் புறஜாதியான் என்கின்ற அந்த பிரிவினை இருக்கிறது. அந்த பிரிவினை அகற்றி ஒப்புரவாக்குகிறார். அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் சமாதானம், சக மனுஷனுக்கும் சமாதானம். இதுதான் ஒரு புதிய சமூகம். இதைதான் பேசி இருக்கிறது நிருபத்துல சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எல்லா விதமான காரியங்களையும் அகற்ற முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் இல்லாம எதுவுமே அகற்ற முடியாது. அடிப்படை சிந்தனை போக்கு கிறிஸ்து இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில எதுவும் நிகழ வேண்டுமானாலும், எது நடக்கணும்னாலும், இயேசுநாதர் இல்லாம ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. ஒருவேளை ஜாதிகள் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம நடைமுறையில நம்ம பேசி வரோம். இன்னைக்கு சமூக அமைப்புகள்லாம் சேர்ந்து ஜாதியை ஒழிக்கணும்லாம் அதெல்லாம் செய்யவே முடியவே முடியாது. யாராலையும் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாலும் என்ன செய்ய முடியும், அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். இல்லாட்டி அதை செய்யவே முடியாது. அது இயேசு கிறிஸ்து இடத்துல என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த யூதன் புறஜாதியானாக இருந்த ரெண்டு நபர் பிரிந்திருந்த நபரை அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஒன்றிணைக்கிறார். அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றார். இப்ப இந்த எபேசு திருச்சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகிமையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவத்துல விழுந்து போன மனிதன், தேவ கோபாக்கினைக்கு நேராக இருந்த மனிதன், பாவத்திலே மறித்து போயிருந்த மனிதன் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டான். அடுத்ததாக இப்படி ஒப்புரவாக்கப்பட்ட மனிதன் யூதன் புறஜாதியான் என்கின்ற ஒரு பிரிவினை அதுவும் அகற்றப்பட்டு யூதனும் புறஜாதியானும் ஒன்றிணைக்கப்பட்டு திருச்சபையாக இணைக்கப்படுகின்றது. திருச்சபை தான் இதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. திருச்சபையில் எது செய்யும் அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம் செய்யும். சுவிசேஷம் எதை செய்யும் அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம் எதை பிரசங்கிக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தவர் மனிதனாக இந்த உலகத்துல வந்து மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அந்த கிறிஸ்துவினுடைய பரிகார பலியின் நிமித்தமாக தான் மனுஷன் ஒன்றிணைக்கப்பட முடியும், சமூகம் ஒன்றிணைக்கப்பட முடியும், சமூகத்திலே சந்தோஷமும் சமாதானமும் காணப்படும் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. எனக்கு இன்னைக்கு ஜாதி சபைனா எல்லாம் வந்து ஒரு படுமோசமான காரியம். உலகத்துல வந்து அப்படி அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது கிறிஸ்தவமே கிடையவே கிடையாது. அங்க வந்து ரட்சிப்புக்கு இடம் இல்லை. அது ரொம்ப ஆழமா அழுத்தமா கூட நம்ம சொல்லணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இருக்கிறவங்க, அது ரட்சிப்புக்கு அடையாளம் இல்லை. அது அது வந்து அந்த ஜாதிங்கிறதெல்லாம் வந்து பாவம். அந்த பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மறித்து இருக்கிறார். இதெல்லாம் நான் மனதுல கொள்ளணும். இதெல்லாம் நான் எடுத்து போடுறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா, இப்ப இப்படி சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப சொல்றாரு இது நிமித்தம். இப்ப எது நிமித்தம் அப்படின்னு சொல்றப்ப, எது நிமித்தம், எதன் நிமிஷமா நான் கட்டப்பட்டிருக்கேன், எதன் நிமித்தமாக நான் வந்து சிறைச்சாலையில இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, இந்த யூதனும் புறஜாதியான இணைக்கப்பட முடியாம இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இணைக்கப்பட்டாங்க. இந்த செய்தியை நான் வெளியே சொல்றேன். அதாவது என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னு யூதனும் புறஜாதியானும் ஒன்றுங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன். சொன்னதுனால இப்ப நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் சிறைச்சாலையிலே நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், இப்ப கட்டுண்டவனாய் இருக்கிறேன். இப்ப என்னோடு கூட நீங்கள்
இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல பதினோராவது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமான ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடி மனு கேட்க மாட்டேன். அவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவனும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. ராயனுக்கு அபயமிடுகிறேன். இப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கட்டுண்டவனாய் இருக்கிறேன். என்னவா இப்ப இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கட்டாயமா நீங்க வந்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் வாசிச்சாதான் எந்த பின்னணியில அவன் கட்டுண்டவனாக இருக்கிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். இந்த இடத்துல கிறிஸ்துவின் இந்த இடத்துல கட்டுண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீரோ மன்னனால ரோமாபுரியில அவன் கட்டுண்டவனாக இருக்கிறான், சிறைச்சாலையில இருக்கிறான். சிறைச்சாலையில இருக்கிறப்ப பவுலுடைய சிந்தனை போக்கு பாருங்க. இப்ப பவுலுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பவுல் வந்து எப்பொழுதும் மனுஷீகமா சிந்திக்கிறதே கிடையாது. மனுஷீகமா சிந்திக்கிறான். இப்ப பவுல் எங்க இருந்து இந்த கடிதம் எழுதிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சிறைச்சாலையில இருந்து கடிதம் எழுதுறாரு. இப்ப சிறைச்சாலையில இருந்து கடிதம் எழுதுறப்ப அவருடைய சிந்தனை போக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டு இருக்கேன். இப்ப யாரு சிறையில பிடிச்சு வச்சிருக்கா? நீரோ ரோமாபுரியில நீரோ மன்னனுடைய சிறைச்சாலையில இருக்கிறான். ஆனா அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். இப்ப அவனுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இது முழுவதுமாக தேவனின் சர்வ ஏகாதிபத்திய செயல் என்பதை புரிந்திருக்கிறான். சர்வேகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாம் கடவுளுடைய சித்தம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்போது இதை நீங்க புரிஞ்சீங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்தவமாவே வாழ முடியும். இந்த உலகத்தை நீங்க நல்ல கிறிஸ்தவனா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொன்னா, பால் சொன்னது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, அவன் சொல்றான் கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் கட்டுண்டிருக்கிறேன், வேற விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா என்ன, என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் கிறிஸ்து அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்கல. கிறிஸ்துவுக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது. என் வாழ்க்கை முழுவதுமாக கிறிஸ்து, அவர் முழுசுமா ஆளுகை செய்கிறார். அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையும் இப்ப நான் இருக்கிற சிறை இருப்போம் கடவுளுடைய ஆளுகைங்க அப்படிங்கிறார். புரியுதா என்ன சொல்றாரு? இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம், இப்ப நான் இருக்கிறது சிறைச்சாலை. நான் சிறைச்சாலையில இருந்தாலும் என் கூட யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார். இந்த சிறைச்சாலையை அனுமதிச்சது யாரு? ஆண்டவர். ஆக இந்த இடத்துல இப்ப கிறிஸ்திய வாழ்க்கையில இதை அனுமதிச்சிருக்கிறாருங்கிறப்ப நீ எப்படி இருக்கணும்? இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் எப்படி இருக்காரு? ஐயோ, நான் சிறைச்சாலையில இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தயவு செஞ்சு யாராவது வந்து ஜாமீன்ல எடுங்க அப்படின்னு சொன்னாரா? நான் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கு தெரியாம நடக்கல. கடவுளுக்கு தெரியும், என்னை படைச்ச ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவுமே நிகழாது. நான் இப்ப சிறைச்சாலையில இருக்கிறேன். இந்த சிறைச்சாலையில நான் இருந்தாலும் கடவுள் இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை நான் புரிந்திருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இருக்கிற சூழ்நிலை, உங்க குடும்ப கஷ்டம், உங்க தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் நீங்க என்ன, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ கடவுளுக்கு தெரியாதா, நான் இவ்வளவு வறுமையா இருக்கேனே, இவ்வளவு வியாதியா இருக்கேனே, நான் தனிமையா இருக்கேனே, இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படின்னா, அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். அத உன் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிற ஆண்டவரே, இதை அனுமதிச்சதுக்காக ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா வாழ்க்கையில? இதுதான் பால் கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியான கடவுள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். வாழ்க்கைங்க, வாழ்க்கையில நல்லா மனசு வச்சுங்க, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்னுடைய ஆண்டவருடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. ரொம்ப லீஸ்டா சொல்றாரு. இதை வந்து நம்ம பொருட்டாவே நினைக்கிறதே கிடையாது. முடிய நம்ம ஒரு பொருட்டை நினைக்கிறதே கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, உன் தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கான், என்னப்பட்டு இருக்கிறது அப்படின்னா என்ன, நீ இதெல்லாம் நீ ரொம்ப நிறைய எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா இப்படி சீவி சீவி இப்படி நிறைய லேடிஸ் இப்படிதான் செய்வீங்க, அப்படி இப்படி எழுத்து சுருட்டி அதை கொண்டு போய் கொட்டிடுவார், அதை வந்து அதை அள்ளி பத்திரப்படுத்தி இருப்பீங்களா. ஆனா இல்ல அது அதானப்பா அப்படின்வாங்க. அவர் சொல்ல அதுல கூட அது எவ்வளவு முடி கீழே உழுவதுன்னு கூட எனக்கு தெரியும், இந்த லீஸ்ட் கூட எனக்கு தெரியும். அப்படின்னா இந்த உலகத்துல எனக்கு தெரியாம எதுவும் என்ன செய்யாது நடக்காது. இத நீங்க விசுவாசிக்கிறீங்களா, இதை நீங்க நம்புறீங்களா, இது உங்க வாழ்க்கையில நடக்கிறப்ப வாழ்க்கையில இதை எப்ப தெரியுமா நீங்க நம்பணும், நல்லா இருக்கப்பெல்லாம் பிரச்சனை இருக்காது, எப்ப பிரச்சனை வருதோ அப்ப நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும், ஓ இது கடவுள் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையில வியாதி, என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வாழ்க்கையில நோய் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில இதை அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவரே ஸ்தோத்திரம். 20 வருஷமா டோனாவூர்ல ஆரம்பிச்ச ஏமி கார்மைக்கல் அம்மையார் 20 வருஷமா முதுகு உடைஞ்சி 20 வருஷமா படுத்திருந்தாங்க, ஒரு நாள் கூட அவங்க வந்து கடவுளை முறுமுறுத்ததே கிடையாது. உன் வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை முழுவதுமாக எப்படி இருக்கு, முறுமுறுப்பாகவே இருக்கிறது. வில்லியம் கேரி தன் அச்சு இயந்திரத்தெல்லாம் அச்செல்லாம் எடுத்து வச்சு அது எல்லாத்துக்கும் அச்சுக்கு ஏத்த போற ஒரு சூழ்நிலையில அச்சுக்கு எடுத்து வச்ச எழுத்துக்கள் எல்லாம் ஒரே நாள்ல தீக்கிரையாக்கப்பட்டது. எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் யோசித்து பாருங்க, அது ஒரு வேதாகமத்தை வேற ஒரு புத்தகம் கூட கிடையாது, வேதாகமத்தை மொழிபெயர்த்தது அவ்வளவும் தீக்கிரையாகி போச்சு. இது உலகம் முழுசும் கேள்விப்பட்டு அநேக மிஷினரிகள் இந்திய தேசத்துக்கு வந்தாங்க ஒரு உதவி செய்வதற்கு. அப்ப வேலைகள் லகுவாக்கப்பட்டது. வேதத்துல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த சிறையிருப்பை குறிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் மனரம்யமா இருக்கிறேன். கிறிஸ்தவங்கிறவங்க பதற மாட்டான், கிறிஸ்தவங்கிறவன் வந்து முறுமுறுக்க மாட்டான், கிறிஸ்தவங்கிறவன் எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட மாட்டான். எல்லாம் கடவுளுடைய ஆளுகை, காட் இஸ் ரூலிங் அப்படிங்கிறது தெரியும். கடவுள் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டு கொண்டிருக்கிறார், அவர் இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே நிகழவே நிகழாது. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் அந்த திருச்சபைக்கு ஒரு விஷயத்தை சொல்றார், ஒரு நடைமுறை ஒரு விஷயத்த. அப்படி சொல்றப்ப இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றாரு, அந்த இடத்துல இப்பதான் நம்ம விஷயத்துக்குள்ளாக நம்ம கடந்து வரலாம். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அங்க விஷயத்தை சொல்றாரு பாருங்க, இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு, இப்ப யார் நிமித்தமா இவர் சிறைச்சாலையில இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு, புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு. இப்ப சிறையிருப்பினுடைய நோக்கம் என்ன, சிறையிருப்புக்கு காரணம் என்ன, சிறையிருப்பினுடைய தன்மை என்ன, இப்ப எதுக்காக அவர் சிறையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் நிமித்தமாக நான் சிறைச்சாலையிலே இருக்கிறேன். நீங்க மறுபடியும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 21 அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 21 அதிகாரத்துக்கு வாங்க. பதினேழாம் வசனத்துல பார்க்கும் பொழுது, 21:17 பார்க்கும் பொழுது, நான் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் முழுசும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 40 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பால் அப்போஸ்தலன் பவுல் எருசலேமுக்கு வந்த உடனே அங்க தலைச்சவரம் பண்ணும்படியாக வேண்டிக் கொள்ளப்படுகிறான். அப்புறம் அங்க போய் மணி வெட்டுறப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இவன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னானே, இவன் வந்து இந்த புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொன்னவனாச்சே, இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, எபேசியனாகிய துரோப்பீமை உள்கூட்டிட்டு வந்துட்டான், ஆகவே தேவாலயத்தை தீட்டுப்படுத்திட்டான், இவன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்றான் அப்படின்னு சொல்லி அவன் மேல கோபப்பட்டு அவன் என்ன செய்யறாங்கன்னா, அவனை அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே ஏற்படுது. கலவரம் ஏற்பட்டு அவனை சிறைச்சாலையில செசரியால கொண்டு போய் சிறைச்சாலையில வைக்கிறாங்க. சிறைச்சாலையில வைக்கிறப்ப அங்கிருந்து அவன் என்ன செய்யறான், ராயனுக்கு அபயம் இடுகிறான். ராயனுக்கு அபயம் இட்டு இப்ப ரோமாபுரியில இருக்கிறான், ரோமாபுரியில இருந்து இந்த கடிதத்தை எழுதுறான். இப்ப காரணம் என்ன, இவன் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொன்னா, ஆகவே இவன் வந்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொன்னபடினால, அதாவது புறஜாதிக்கு சுவிசேஷம் சொன்னபடினால, யூதனுக்கு வந்து புறஜாதியான் வந்து ரொம்ப அந்நியம், அதாவது ரொம்ப கேவலமான ஒரு இனம் நம்ம சொல்றோம்ல, ஜாதின்னு சொல்றோம் நம்ம ஊர்ல எல்லாம், அதன் போல ரொம்ப கேவலமா பாக்குறவன் எல்லாம் எருசலேமுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான், இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கிறான்,
இவன் தான் உலகத்தை கலக்கிட்டு இருக்கிறான், இவன் தான் எல்லாருக்கும் பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறான், நம்ம மார்க்கத்தை இழிவுபடுத்திட்டு இருக்கிறான், ஆகவே இவனை புடுறான், இவனை அடிச்சு கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப இதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. அப்ப நீங்க முழுசுமாக சரித்திரத்தை படிக்கணும். சேம் டைம் அவன் எதனால அவன் சிறைக்கு போனா, ஏன் சிறையில இருக்கிறான், இப்ப இந்த கடிதம் எங்க இருந்து எழுதப்படுகிறது, சிறைச்சாலையில இருந்து எழுதப்படுகிறது, எது நிமித்தமாக எழுதப்படுகின்றது, புறஜாதியார் நிமித்தமாக, புறஜாதியார் திருச்சபை அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னது நிமித்தமாக அவன் கட்டுண்டவனாக அவன் சிறைச்சாலையிலே இருக்கிறான். ஆகவே இந்த இடத்திலே அவன் வந்து அவன் சொல்றான், இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 21:17-40 வசனம் வாசிக்கும், வீட்டில் போய் வாசிங்க. அப்ப இதை வாசிச்சாதான் இதனுடைய ஆழமான கருப்பொருள் இவன் சிறையிருப்பிற்கு காரணம் நமக்கு புரியும். பவுல் புறஜாதியார் நிமித்தமாக பாருங்களேன், இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, நல்லா அனந்திருத்தீங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம், இவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அதாவது யூதன் என்ன சொல்றான், மேசியா எங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறான். நான் சொன்ன தேவாலயத்தை குறிச்சு சொல்றப்ப புறஜாதியார் வந்து வெளியில அவுட்டர் கோர்ட்ல தான் நிக்கணும், உள்ளுக்குள்ளே வரவே முடியாது. இப்ப அவனை வந்து திருச்சபைக்குள்ள கொண்டுட்டு வர்றாரு ஆண்டவர். இப்ப உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வரப்ப இவன் தான் கருவியா பயன்படுத்துறாரு ஆண்டவர். அப்போ பவுல கருவியா பயன்படுத்துறார். இப்ப கருவியா பயன்படுத்துறப்ப ஒரு மனரீதியான ஒரு சிந்தனை போக்கு பாருங்க. இதே பவுல் தான், நீங்க திருப்பி படிச்சு பார்க்கணும், இதே பவுல் தான் சுவிசேஷம் சொன்னவங்களை கொல்றதுக்காக பிரதான ஆசாரியின் இடத்துல கடிதங்களை வாங்கி கொண்டு போய் அநேகரை துன்புறுத்தி கொலாலாம் செஞ்சான். இப்ப அவனை கத்தர் மாத்திட்டாரு. இப்ப இவன் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப இவனும் கொலை செய்யறதுக்கு அங்க கூட்டம் கூடுகின்றது. இப்ப என்ன விஷயம், சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு போகும் பட்சத்துல அநேக பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அப்படி பிரச்சனை ஏற்படுறப்ப ஒரு விஷயத்த அந்த இடத்துல எவ்வளவு தைரியமா பவுல் வந்து அந்த யூதர்களுக்கு முன்னதாக கிறிஸ்துவை சாட்சியிடுகிறான், சுவிசேஷத்தை சொல்லுகிறான். யூதனும் புறஜாதியானும் ஒன்றிணைக்கப்படுவதில் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தைரியமா நின்று பிரசங்கித்தாங்கிறத இந்த கட்டுரை நல்ல மனசு வச்சுங்க. ஒரு விசுவாசிக்கு எப்பொழுதும் தைரியம் இருக்கும், உண்மையை சத்தியத்தை சொல்றதுக்கு தைரியம் இருக்கும். தைரியம் இல்லாதவன் வந்து கிறிஸ்தவனா இருக்க முடியாது. பொய் சொல்லல, எனக்கு நிறைய டிவியில எல்லாம் பாத்தீங்கன்னா அள்ளி பொய்யா குட்டுறாங்க. அவன் தைரியமா பப்ளிக்கா, சரியா, உலகமே கேட்கிற அளவுக்கு தைரியமா பொய் சொல்றான். நான் இயேசுவை பார்த்தேங்கிறான், இயேசு குளிச்சதை பார்த்தேங்கிறான், இயேசுவோட காஃபி குடிச்சேங்கிறான். இவ்வளவு தைரியமா அவன் பொய் சொல்றான். ஆனா சத்தியத்தை சொல்றதுக்கு நீங்களும் நானும் எனக்கு என்னவா இல்லை அப்படின்னு சொன்னா, தைரியம் உள்ளவர்களாக இல்லை, பயப்படுறோம், யாருக்கு தெரிஞ்சிடும், யாராவது நம்மளை தப்பா நினைப்பாங்க. ஆனா பாலுடைய லைஃப்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. பால் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, அவன் மிக தைரியம் பிடிச்ச ஒரு மனுஷன். உண்மைக்காக புறஜாதியார் நிமித்தமாக தைரியமாக யூதரை எதிர்த்து நின்றவன், இருதரத்தாரையும் ஒன்றிணைக்கும் பணியில் சத்தியத்துக்காக நின்றவன். சத்தியத்துக்காக நிக்கிறதுக்கு கற்றுக்கணும், சத்தியத்துக்காக வாழ்றதுக்கு பிரயாசப்படணும். திருச்சபைங்கிறது வந்து எதுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் உண்மைக்காக போராடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், ஏன் திருச்சபைக்குள்ள ஒரு ஒரு வல்லமை இல்ல, ஒரு பலன் இல்லாம காணப்படுது அப்படின்னு சொன்னா, காரணம் இதுதான். ஒண்ணு, கடவுளுடைய சர்வேகாதிபத்தியத்தை உணர்ந்திருந்தான் பால். ஆகவே இந்த சத்தியம், கடவுள் கொடுத்த சத்தியம், இந்த சத்தியத்திற்காக நான் கடினமாக உழைக்கணும், தைரியமாக எதையும் எதிர்க்கணுங்கிற ஒரு ஆழத்துவத்துக்குள்ள வந்தான். ஆகவே அதை பிரசங்கித்தான், அதை அந்த சத்தியத்தை கேட்டான், அதை பிரசங்கித்தான், அதுக்காக வாழலாம். இதுதான் இப்ப இதுலதான் அவர் சொல்றாரு. அந்த 3 அதிகாரத்துல அப்படியே எடுத்தீங்கன்னா பின்பகுதியில 14 அவர் சொல்றாரு, இது நிமித்தமாக நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன். எதை நிமித்தமாக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த யூதர் புறஜாதியார் இணைக்கப்படணுங்கிறதுக்காக, இந்த சத்தியத்துக்காக நான் தைரியமாக நான் போராடுகிறேன், நான் உழைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த பகுதியில இந்த முதல் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கடவுளினுடைய சர்வேகாதிபத்தியத்தை உணர்ந்த ஒரு மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுல்
சத்தியத்துக்காக வாழ்ந்த ஒரு மனுஷன். என்ன சத்தியம்? கிறிஸ்து கடவுளையும் பாவத்தில் விழுந்து போன மனிதனையும் ஒன்றிணைக்கிறார். கடவுள் பாவத்தில் விழுந்து போன மனிதனை மாத்திரம் கிடையாது, சக மனுஷனை விட்டு தூரமாயிருந்த யூதனையும் புறஜாதியாரையும் இணைக்கிறார் என்கின்ற அடிப்படை சத்தியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்பதான் சொல்றார், இப்பதான் இரண்டாம் வசனத்துல சொல்றாரு, சேர்த்து வாசிக்கிற முதல் வசனத்திலிருந்து, பவுலாகிய நான் புறஜாதியாரா இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிற தேவ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு என்ன செஞ்சார்னா வெளிப்படுத்தி அறிவித்தார். ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்தது, இதற்காக அவனை நியமித்திருக்கிறார், நியமனம் செய்திருக்கிறார். அப்ப ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. என்ன காரியத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா, புறஜாதியார் யூதர்கள் போல உடன் சுதந்திர ரட்சிக்கப்பட்ட யாவரும் உடன் சுதந்திரர் என்கின்ற ஒரு சத்தியம். அவர்கள் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகள். இதை வெளிப்படுத்தி இருக்கிறார், இதை அறியப்படுத்துகிறார். எட்டாம் வசனத்துல சொல்றாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், இதை அறிவிக்கிறதுக்கு நான் பெரிய தகுதி உள்ளவன் கிடையாது, நான் ரொம்ப சின்ன மனுஷன் அப்படின்னா. அந்த பிரீச்சர் எப்படி இருக்கலாம், ஒரு பெரிய சத்தியத்தை உணர்ந்த ஒரு மனுஷன், ஒரு பெரிய சத்தியத்தை அறிஞ்ச மனுஷன், கடவுளுடைய வெளிப்பாட்டை நேரடியா பெற்ற ஒரு மனுஷன், கடவுளுடைய வெளிப்பாட்டை நேரடியா பெற்ற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில காணக்கூடிய தாழ்மை, நான் எல்லாரும் சிறியவன் அப்படிங்கிறான். இந்த ஹம்பிள்னஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிறிஸ்டியன் ஆட்டிடியூடு என்னன்னா தாழ்மைங்க. என்னைக்கு கிறிஸ்தவத்துல, என்னைக்கு என்னுடைய தனி வாழ்க்கையில தாழ்மை வருதோ, அன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து செயல்பட முடியும். தாழ்மை இல்லை அப்படின்னு சொன்னா செயல்பட முடியாது. பெருமைக்கு இடமே கிடையாதுங்க கிறிஸ்தவத்துல. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். உங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்குதா? இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் தெரியுமா, இந்த பால் எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 13 நிருபங்கள் எழுதின மனுஷன், 13 நிருபங்கள். அந்த 13 நிருபங்களும் அனல் பறக்கிற புஸ்தகம், நீங்க படிச்சுனா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க ஒண்ணுமே கிடையாது. பாலோட எபிஸ்டல்ஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கலாம், பெரிய ஜீனியஸ் நீங்க. அவனுடைய வாதங்கள், அவனுடைய திறமை சமத்துகள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும். அவனுடைய நேச்சர், அவனுடைய எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, அவனை குறிச்சு சொல்றப்ப ரொம்ப குள்ளமான மனுஷன், ரொம்ப குட்ட ஆளு, வழுக்க மண்டை, மூக்கு கோணம் மூக்கு, இப்படிதான் இருந்திருக்கான். ஆனா பெரிய சமத்தை கடவுள் அந்த மனுஷனை அப்படி பயன்படுத்தி இருக்கிறார். அந்த மனுஷன் சொல்றான், சிறியவன். கடவுளுக்கு முன்னால தாழ்மைப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலினால் எழுதப்பட்ட நிருபங்கள் உங்களுடைய என்னுடைய கைகள்ல இருக்கு. ரோமர்களது நிருபம், எபேசியர்களது நிருபம், கலாத்தியர்களது நிருபம், எபிரேயர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், இதிலெல்லாம் மனுஷனுடைய சமத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெச்சிக்கலாம், அவ்வளோ ஞானவன் ஆகலாம் அந்த மனுஷன். அப்ப சொல்றாரு, கர்த்தர் இதற்காக இந்த சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார், இதற்கு என்னை நியமித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றார். என்னத்துக்காக நியமித்தார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் என்ன? 3 வசனத்துல சொல்றது, அங்க சொல்லப்படுறப்ப பாத்தீங்க அப்படின்னா ரகசியம், பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த தெய்வீக வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா ரகசியம் அப்படின்னு சொல்ற வார்த்தை. அந்த ரகசியம்ங்கிறது இந்த பகுதியில இந்த 13 வசனங்கள்ல கீவேர்ட் 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் அப்படிங்கிறப்ப 3 வசனம், 5 வசனம், 6 வசனம், 11 வசனத்துல, 3 வசனத்துல அந்த ரகசியம் அவனுக்கு தெரிய வந்தது. அடுத்தது, அந்த ரகசியத்தை குறித்து உண்டாயிருக்கிற அறிவு என்று 5 வசனத்துல சொல்றார். 11 வசனத்துல இந்த ரகசியத்தை எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்காக, இந்த மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றப்ப, ரகசியம் அப்படிங்கிறப்ப கொஞ்ச நாளா மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு காரியம், யாருக்கும் தெரியல. மறைச்சு ரகசியங்கிறது மறைச்சு வச்சப்பட்ட காரியம், ஒரு நாள் தெரிய வரும். ரகசியம் என்பது சத்தியம், ரகசியம் என்பது மனிதனால் கண்டுபிடிக்க முடியாதது, ரகசியம் என்பது கடவுளால் வெளிப்படுத்தப்பட வேண்டிய விஷயம்.
மனிதனுக்கு மறைத்து வைக்கப்பட்ட அறிவு இப்பொழுது சபையின் மூலமாக தேவன் வழியாக கொண்டு வருகிறார். இந்த ரகசியத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆறாம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆறாம் வசனம் பாருங்க, இந்த ரகசியம் இப்பொழுது அவர்களுடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. முன்னார் காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல இது தெரியல, இப்ப தெரிய வந்திருக்கு. முற்காலத்துல சொல்லப்படல, இப்ப புதிய ஏற்பாட்டின் காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க என்னோட கூட கொலோசியர் நான்காம் அதிகாரம், கொலோசியர் நான்காம் அதிகாரத்துல மூன்றாம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொலோசியர் 4:3 சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு, கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு பவுலை கர்த்தர் அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவை பற்றின ரகசியம், ஆண்டவர் வந்து அந்த ரகசியம் அப்படிங்கிறப்ப அது என்ன ரகசியம் அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியம். அது என்னது? யூதனும் புறஜாதியானும் இணைக்கப்படுதல். யூதனும் புறஜாதியானும் உடன் சுதந்திரம் மூணாம் வசனத்துல சொல்லுது. அவர்களுக்கு ஒரே ஆசீர்வாதம், அவர்கள் ஒரே சரீரத்துல பங்கு. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். யாவரும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் சுவிசேஷத்தின் மூலமாய். அப்ப அந்த ரகசியம்ங்கிறது புறஜாதியார் யூதனுடைய ஐக்கியம் மற்றும் கிறிஸ்துவோடு ஐக்கியம். இப்ப இந்த இடத்துல இந்த ரகசியம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, முற்காலங்களிலே வெளிப்படுத்தப்படாம மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு, அடுத்தது சக மனிதனுக்குள்ள ஐக்கியம். இதைதான் கர்த்தர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார்னா, கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மறைக்கப்பட்டிருந்த அந்த காரியத்தை இப்பொழுது தேவன் வெளிப்படுத்துகிறார். கொலோசியர் கிழமை முதலாம் அதிகாரத்தில் பாருங்க, கொலோசியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம், 275 பக்கத்துல 25 வசனம், ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாய் இருந்தது, இப்பொழுது அவருடைய பரிசுத்தமான்களுக்கு வெளிப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். விஷயம் என்ன சொல்றாரு, இயேசுவை பற்றி அறிவிப்பதற்காக தேவன் அவரை ஊழியக்காரனாக நியமித்தார். பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு, அந்த வெளிப்பாட்டை வெளியில சொல்லும்படியாக கடவுள் அழைத்திருக்கிறார். அந்த வெளிப்பாடு என்னன்னா, கிறிஸ்துவை பற்றியது. அந்த கிறிஸ்துவை பற்றியது அப்படிங்கிறப்ப பாவியான மனிதனை கடவுள் ஒன்றிணைக்கிறார். அடுத்தது என்ன செய்யறார், ஆண்டவர் என்ன செய்யறார், சக மனிதனை ஒன்றிணைக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல மனசுல வச்சுங்க. இப்பதான் உங்களுக்கு கிளியரா ஒரு புரிந்து கொள்ளுதலே வரும். இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாம நீங்க என்ன செஞ்சாலும் தப்பா இருக்கும். இது வந்து வேதம் ரொம்ப தெளிவா சொல்றது. சுவிசேஷம் பவுலுக்கு வெளிப்படுத்துறாரு, அதை இவர் அறிவிக்கிறாரு. இந்த அறிவிக்கிறது யார பத்தினா, இயேசுவை பத்தி. இயேசுவை பத்தி என்ன அறிவிக்கிறார் அப்படின்னு சொன்னா, பாவியா இருந்த மனுஷன் கடவுளோட இணைக்கப்படுறான். இப்ப பாவியா இருந்த மனுஷன் கடவுளோடு மாத்திரம் இல்ல, சக மனுஷனோட இணைக்கப்படுறான். இந்த இணைக்கப்படுதல் தான் திருச்சபை. நல்ல மனசுல வச்சுக்கணும், இதை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க என்னென்னலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கலாம், எவ்வளவு தப்புங்கிறது இதுல உங்களுக்கு தெரிய வரும். நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன தப்புங்கிறது தெரிஞ்சிருக்குமே, அந்த ரகசியம் தான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இது சொல்லுது, ஆறாம் வசனம் சொல்லுது, இது முற்காலங்களில் மனுபுத்தருக்கு அறிவிக்கப்படவில்லை, அது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியம். இப்ப இந்த இதை பாக்குறப்ப கொஞ்சம் வேதத்தை தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் சற்று அதிர்ச்சியா இருக்கும். என்னது இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 12 அதிகாரத்துல பாருங்க, ஆதியாகமம் 12 அதிகாரத்துல ஒரு விஷயம் அங்க சொல்லப்படுது. இந்த ரகசியங்கிறமே புறஜாதியார் இணைக்கப்படுறது, இது எப்படி ரகசியமா இருக்க முடியும், நான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கேங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லப்படுது. ஆதியாகமம் 12 அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன அவருடைய திட்டம் என்னன்னா, யூதனும் புறஜாதியான இணைந்து இருக்கணுங்கிறது அவருடைய ஆதீன திட்டம். இதைதான் ஆண்டவர் படிப்படியாக ப்ரோகிரசிவ் ரெவலேஷன்ல வெளிப்படுத்திட்டு வர்றாரு. இப்ப ப்ரோகிரசிவ் ரெவலேஷன்ல வெளிப்படுத்திட்டு வர விஷயம் தான் இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு சுவிசேஷத்துல 28 மத்தேயு 28 18 வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படிங்கிறாரு. சகல ஜாதிகளையும், எல்லாருக்கும் சுவிசேஷம், யூதனுக்கு மாத்திரம் கிடையாது. இந்த இடத்துல இயேசுவும் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த காரியம் புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவினால் தெளிவாக சொல்லப்படுகின்றது. இதுல என்ன ரகசியம் இருக்கு? நம்ம யூதனும் புறஜாதியானும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யூதனுடைய நிலைப்பாட்டை குறிச்சு நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும், நீ எப்படி சிந்திச்சு பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் யூதம், யூத குலம் வந்து ஒரு நாடாக தேவனுடைய ஆளுகைக்கு கீழாக நேரடியாக இருந்துச்சு. யூத நாடாக முழுமையாக தேவனுடைய நேரடியான ஆதிக்கத்தின் கீழாகவே இருந்து வருகிறது. நீங்க பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது ஆபிரகாம அழைச்சு ஆபிரகாமுக்கு பின்னால ஒரு நாடாக மாற்றி நியாயாதிபதிகளை கொடுத்து அதுக்கு பின்னால ராஜாக்களை ஏற்படுத்தி இந்த முழு தேசத்தையும் தேவன் ஆண்டு கொண்டே வருகிறார். ஆனா அந்த மறைக்கப்பட்ட திட்டம் யூதனும் புறஜாதியானுங்கிறது இந்த யூதர்களுக்கு தெரியல. இப்ப ஆகவே ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த விஷயம் கிறிஸ்துவினுடைய சரீரமாக சபையாக மாற்றப்படுகிறது, யூத நாடாக அழிக்கப்பட்டு ஒரு சமூகமாக மாற்றப்பட்டு, அதாவது யூத நாட்டை அழிச்சிட்டார். இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நினைக்கிறேன் இது ரொம்ப நீ ஆழமா சிந்திச்சு பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு சரியா விஷயம் நிறைய புரியும். இன்னைக்கு தவறான போதனைகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு மூல காரணம். இந்த சாப்டர் நீங்க சரியா, நான் மெதுவா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சரியா புரிஞ்சீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய தவறான உபதேசங்கள்ல இருந்து நீங்க விலகி நிக்க முடியும். நல்ல மனசுல வச்சுங்க, ஆண்டவர் நாடா தெரிவு செய்தார். இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த யூத நாட்டை இல்லாமக்கிட்டார், அங்க இருந்த தேவாலயத்தை இடிச்சிட்டார். 70 AD இடிச்சாச்சு. ஏன் இடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, இப்ப யூதனும் புறஜாதியான இணைக்கப்பட்டு ரட்சிக்கப்படுறவங்க எல்லாம் திருச்சபையில இணைக்கப்படுறாங்க. நல்லா மனசுல வச்சுங்க, திருச்சபைக்குள்ள நேரடியாக இணைக்கப்படுறாங்க. யாரு? யூதன் புறஜாதியான். இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. நல்லா கவனிச்சுங்க, இஸ்ரேல் நாடு கிடையாது. இப்ப அங்கிருந்து தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு. இனிமேட்டுக்கு அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இனிமேட்டுக்கு என்ன இருக்க போகுது? என்ன இருக்க போகுது? திருச்சபை மட்டும்தான் இருக்க போகுது. என்ன தவறான போதனை? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் இஸ்ரேல் தேவாலயம் என்ன செய்யப்பட போகுது? கட்டப்பட போகுது. அப்படின்னா என்ன? ஆண்டவர் ஏற்படுத்தின முழு நியமமும் மாறுது. அது ஒரு தவறான போதனை. ஒரு காலத்துல இன்பட்டு என்ன செய்யப்பட போறது கிடையாது. இஸ்ரவேலுக்கு மட்டும் தனியாலாம் கிடையவே கிடையாது. யூதனும் புறஜாதியானும் இணைக்கப்பட்ட திருச்சபை மாத்திரமே தான் இந்த உலகத்துல இருக்கும் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும். மறுபடியும் யூதனுக்கு தனியான ஒரு வாழ்வாதாரம் கிடையவே கிடையாது. அவன் வரணும்னா எங்கதான் வரணும்? திருச்சபைக்குள்ளதான் அங்கத்தோனா வர முடியுமோ ஒழிய வேற எங்குமே வர முடியாது. ஆக இன்னைக்கு நீங்க சரியான முறையில நீங்க சிந்திக்கல அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். ஆகவேதான் இந்த இடத்துல சொல்றாரு, யூதன் புறஜாதியான் இருவருமாக இணைக்கப்படுகின்றார்கள். யூத நாடாக இருந்தது, அந்த ஆளுகை அளிக்கப்பட்டு அது சபையாக ஒரே சமூகமாக யூதன் புறஜாதியான் இருவரும் கிறிஸ்துவினுடைய சரீரமாக இணைக்கப்படுகிறான். இந்த சத்தியம் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இதுல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னு சொன்னா, நாடா இருந்துச்சு, இன்னைக்கு நாடு எல்லாம் கிடையாது. இன்னைக்கு யூதனும் புறஜாதியான ஒண்ணு, ரெண்டு பேரும் எங்க வந்துட்டாங்க? திருச்சபைக்குள்ள வந்துட்டாங்க. இந்த திருச்சபை தான் இன்மட்டுக்கு செயல்படுத்த போகுது. இந்த திருச்சபை இல்லாம வேற எதுவும் கிடையவே கிடையாது. நல்ல மனசுல வச்சுங்க, இன்னைக்கு நடைமுறையில என்ன போதனை, நடைமுறையில எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு மறுபடியுமாக இன்னைக்கு அநேக திருச்சபைகள் என்மட்டுக்கு எருசலேம் ஆலயம் கட்டப்படுவங்களாம். இப்ப எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டுச்சுன்னா மறுபடியும் பலி செலுத்த போறியா? நீ மறுபடியும் பலி செலுத்துறா, பலி செலுத்துற அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரம் பத்தல, மறுபடியும் ஆட்டுக்குட்டியை போய் வெட்ட போறியா? ஒரே தரமாக எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சிருக்கிறார். இது ஒரு தவறான போதனை, மனசுல வச்சுக்கங்க. அடுத்த தவறான போதனை மனசுல வச்சுக்கங்க. இன்னைக்கு திருச்சபை இல்லாம செய்யப்படுகின்ற ஊழியங்கள், புரியுதா என்ன என்ன சொல்ல வருதுன்னு? ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலும் யூதனையும் ஒன்றிணைத்து சபைன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 16:18 சொல்றாரு, என் சபையை கட்டுவேன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 20:28 சொல்றாரு, சுயரத்தத்தை சிந்தி சம்பாதித்த திருச்சபைன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சபைய நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சபைய மனவாட்டின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சபைக்காக வருவேன்னு சொல்லி சொல்றாரு. ஆக சபைக்குள்ள நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா நீ யார் கூட இல்ல? இயேசுவோட இல்ல. இதுதான் இன்னைக்கு தவறான போதனைகள். இந்த தவறான போதனையை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த சத்தியத்தை நீங்க வேதபூர்வமாக உட்காந்து பேசி இருக்கிறது மறுபடியும் உட்காந்து நீங்க வாசிச்சு பார்த்தா தான் புரியும். அப்படி புரியவே புரியாது. இப்ப 7-13 வசனங்கள்ல சொல்றாரு, அதற்கு இந்த சத்தியத்தை சொல்வதற்கு இந்த ஊழியம் பவுலுக்கு ஊழியம் ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு நான் ஊழிய காரணானேன் அப்படிங்கிறார். எதுக்கு ஊழிய காரணம் ஆக்கினார் தேவன்? யூதன் புறஜாதி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்ட திருச்சபையாக இருக்க வேண்டும். இதை மக்கள் கேட்க வேண்டும். இதை அறிவிக்கிறப்ப மக்கள் கேட்கணும், விசுவாசிக்கணும், அனுபவிக்க வேண்டும். திருச்சபைக்குள்ள இருக்கணும். திருச்சபையில நல்லா மனசு வச்சுங்க, திருச்சபையில இருக்கிற செக்யூரிட்டி, திருச்சபைக்குள்ள இருக்கிற ஒரு பாதுகாப்பு, திருச்சபையில இருக்கிற ஒரு அன்யோன்யம், ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு, இது வேற எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. இந்த திருச்சபைக்குள்ள நீங்க பாக்குறப்ப இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் நம்ம இருக்கிறோம். நம்ம பலதரப்பட்ட பின்னணியில வந்திருக்கிறோம். நல்ல மனசுல வச்சுக்கங்க, நம்மளுடைய நிலைப்பாடு யார் யார் இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரும் எதன் அடிப்படையில் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துங்கிறவரை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, இங்க அவ்வளவு பேரும் சண்டை போட்டுருவோம், அவ்வளவு பேரும் கேவலமாயிரும். ஆனா இவ்வளவு பேரையும் ஒன்றிணைத்தது என்னன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம். அப்ப இயேசு கிறிஸ்துவா தான் நீங்க மையப்படுத்தணும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எபேசு திருச்சபை மக்களுக்கு சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்காக தேவனினை ஏற்படுத்தினார். அந்த சுவிசேஷத்துல என்ன இருக்கு? 8 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 8 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு சொன்னா, புறஜாதிகள் என்ன செய்யப்படுறாங்க? இணைக்கப்படுகின்றார்கள், சபைக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த சுவிசேஷம் புறஜாதியாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் என்னதுங்க? கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் என்னது? ஐஸ்வர்யம்னாலே எல்லாரையும் பணக்காரனா கரெக்டா யோசிச்சுட்டு இருக்கலாம். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் பாருங்க, நீங்க சரியா புரிஞ்சுக்க பாருங்க. யோவான் சுவிசேஷத்துல சொல்றாரு, முதல் வசனத்துல சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதுண்டும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த முழு உலகமும் யாருடையது? கிறிஸ்து படைச்சது. மத்தேயு சுவிசேஷத்துல 28 சொல்றாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்திருந்து பரலோகத்துக்கு போறப்ப வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. 1 எபேசியர் 1 கடைசி வசனத்துல திருச்சபைக்கு அவர் தலையாக நியமிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவரை திருச்சபையினுடைய தலையாக ஏற்படுத்தினார். இன்னைக்கு நம்மளுக்கு யாரு தேவை? ஐஸ்வர்யம் தேவையா, கிறிஸ்து தேவையா? இன்னைக்கு எல்லாரும் எதை தேடிட்டு இருக்கலாம்? எது உனக்கு முக்கியமா இருக்கு? ஐஸ்வர்யம் முக்கியமா இருக்கு. எது தேவையில்லை? கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது வந்து பாவ மன்னிப்பு. கிறிஸ்து கடவுளாக இருந்தவர், காணக்கூடாதவராக இருந்தவர், காணும்படியாக கடவுள் மனிதனாக, இதெல்லாம் நீங்க எல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு விஷயங்க. கடவுள் மனுஷனாவே இந்த உலகத்துல வர்றாரு. கடவுளை குறிச்சு நீங்க பாக்குறப்ப கடவுளுக்கு சப்ஸ்டன்ஸே கிடையாது, கடவுள் மெட்டீரியல் கிடையாது, கடவுள் ஒரு இடம் சார்ந்தவர் கிடையாது. இப்ப
இடம் சார்ந்தவர் இல்லாதவர், காணக்கூடாதவர், பொருளற்றவர் மாம்சத்துல வெளிப்படுகின்றார். ஏன் தெரியுமா? மனுஷன் பாவம் செஞ்சதுனால, நீங்களும் நானும் கடவுளை விட்டு தூரம் போனதுனால கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். அவர் வந்தது மாத்திரம் கிடையாது, அவர் தனது ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே மரித்தது தனது சுய ரத்தத்தை சிந்தினார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக, நீங்களும் நானும் கடவுளோடு ஐக்கியமாகணுங்கிறதுக்காக, சக மனுஷனும் ஒருவர் ஒரு விசுவாசி ஒன்றிணைக்கப்படணுங்கிறதுக்காக, இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை விட வேற என்ன ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேணும்? இது இந்த சர்ச்சுங்கிறது ஒரு நியூ கம்யூனிட்டி. சர்ச்சுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மகிமையான ஒரு காரியம். இதை நிறைய நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. இதனைக்கு தவறான போதனைகள் இன்னைக்கு வந்து உள்ளுக்குள்ள பூந்து இன்னைக்கு மக்களை சிந்திக்க விடாம அவன் சொல்றதை குறிச்சே சிந்திக்க வைக்கிறாங்க. இது அவ்வளவும் வேதத்துல நேரடியாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். இப்ப மனுஷன் கடவுளை விட்டு தூரம் போயிருந்தான், பிதாவோடு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியானோடு கிட்டி சேரும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். நான் கிறிஸ்துவ தலையாக, நான் சரீரத்தினுடைய அவயவமாக அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் உடன் சுதந்திரனாய் இருக்கிறேன். அவருடைய இதுதான் தேவனினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். இந்த ரகசியத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படியாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்துல, இதுதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாம் அதிகாரத்துல 10 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 9:10 வசனத்துல பார்க்கும் பொழுது, எபேசியர் 1:9 காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்படணும். எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்படும்? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை நம்புறாங்களோ, அவங்க யாவருமாக இந்த அற்புதமான மகிமையான ஒன்றிணைப்பு நடக்கிறது. நீங்க இதோடு கூட 3:10 வசனங்கள்ல பார்க்கும், தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது. நல்ல கவனிங்க, வசனம் ரொம்ப கீ வேர்ட், இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். நல்ல உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐஸ்வர்யம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு மாத்திரம்? சபையின் மூலமா? விசுவாசிகளுக்கு மாத்திரம் கிடையாது, சபையின் மூலமா முழு உலகத்திற்கும். இந்த முழு உலகத்தையும் கடந்து துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அப்படிங்கிறப்ப கூட அதுல என்ன சொல்றாங்க வேத வல்லுநர்கள், என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது வான மண்டலத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கும் என்று சொல்லுகின்றார்கள். என்னோடு கூட 1 பேதுரு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 பேதுரு 1:1 1 பேதுரு 1:1 10-12 வசனங்களை பார்க்கும் பொழுது, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷமாய் பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையாயிருந்தார்கள். இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் வெளிப்படுத்துறாரு, கடவுள் ஜனங்களை ஒன்றிணைக்கிறாரு, அது சுவிசேஷமா அறிவிக்கப்படுகிறது, எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. இதுல தேவதூதர்களும் கூட அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதை கண்டு ஆசையாய் அதை உற்று பார்க்க ஆவலாய் இருந்தார்கள். ஆக காஸ்பல் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, கடவுள் திருச்சபையின் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்து அது முழு உலகத்திற்கும் சகல சிருஷ்டிக்கும் தேவன் தனது சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறார். இதனாலதான் அப்போ சொன்ன ரோமர் 8 சொல்றப்ப கூட சகல சிருஷ்டியும் என்ன செய்யுது, பிரசவ வேதனைப்படுகிறதுன்னு சொல்லுகின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக தேவ மகிமை இந்த இடத்துல வெளிப்படுகின்றது. எப்படி வெளிப்படுகின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய முடிவு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இதை என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வெளிப்படையாக காட்டுகிறார். இது வெளிப்படையாக சொல்லும் பொழுது இது பூமியில் இருக்கவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களும் கூட ஆசையாய் காண ஆவலாயிருந்தார்கள் என்கின்ற ஒரு காரியத்தை சொல்லுகின்றது. இதுல கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னா சபதான் எல்லாத்திற்கும் மையம், சபதான் சரித்திரத்தினுடைய மையம், திருச்சபை. நல்ல மனசுல வச்சுங்க, நீ எங்க இருக்கீங்க எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா திருச்சபையில தான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யறாருனா, மீட்பின் சரித்திரத்தை முழு வேதாகமத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மீட்பின் சரித்திரம் ஆதியாகமம் 3:15 பாத்தீங்கன்னா மனுஷன் பாவம் செஞ்ச பிற்பாடு ஸ்திரீயின் வித்தை தேவன் ஸ்திரீயின் வித்தை ஏற்படுத்துகிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் மீட்பின் நாயகன். ஸ்திரீயின் வித்து தான் ஏசாயா 7:14 ஒரு கன்னிகை கற்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார். மத்தேயு சுவிசேஷம் 1 பார்க்கும் பொழுது அந்த கன்னிகைக்கு இம்மானுவேல் என்று, லூக்கா 1 பார்க்கும் பொழுது அந்த கன்னிகை கற்பவதியாகி குமாரனை தேவகுமாரனை பெற்றார். மீட்பின் சரித்திரம், சரித்திரம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அரசியல் ரீதியா சிந்திக்கிறோம். சரித்திரம் நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம், பெருசா எதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த அரசியல்வாதி, இந்த அரசன் இருந்தான், இந்த ராஜா இருந்தாரு, இந்த ராணி இருந்தாங்க, இந்த அரசியல்வாதி இருந்தான், மாசே தூங்கு இருந்தான், இல்லாட்டி கோபச்சேவ் இருந்தாரு, இது மாதிரி கன்ஃபியூசியஸ் இருந்தாரு, இது மாதிரி அலெக்சாண்டர் இருந்தாரு, இது மாதிரி வேற யாரும் நெப்போலியன் போன பாட்டு இருந்தாரு, இதெல்லாம் சொல்றோம். அதெல்லாம் இல்ல, அதை விட மேலானது என்ன தெரியுமா, மீட்பு. வேதம் சரித்திரம் அப்படின்னு சொன்னாவே அது என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதுதான் மீட்பின் சரித்திரம். அந்த மீட்பின் சரித்திரத்தை அறிவிப்பதற்கு தான் இந்த இடத்துல உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்தன மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். இதுக்காக தான் பவுல தேவன் இணைத்து இந்த மீட்பின் சரித்திரத்தை முழு உலகமும் பார்த்து கொண்டு வருகிறது. இந்த முழு உலகத்திலையும் திருச்சபையினுடைய பங்களிப்புங்கிறது மிக மிக பெரிய காரியம். நீ திருச்சபையில இருக்கிற அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஒரு பெரிய நோக்கத்திற்காக, பெரிய ஒரு திட்டத்திற்காக, சரித்திரத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்கின்ற அந்த மீட்பின் சரித்திரத்திலே நீ ஒரு அங்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அநேக நேரத்தில் நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியல. முதலாவது சரித்திரத்தில் ரட்சிப்பு, அதை தொடர்ந்து அறிவிக்கணும். அது நித்திய ரட்சிப்பின் திட்டமாக இப்பொழுது தேவன் அதை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சரித்திரம் முழுசும் ஜனங்களை கத்த ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். இதுதாங்க சரித்திரம். நீங்க சரித்திரத்தை வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க, அது சரித்திரம் அல்ல. சரித்திரம் என்பது தேவனுடைய மீட்பின் திட்டம். தொடர்ச்சியாக தேவன் தனது ஜனங்களை சுவிசேஷத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஜனங்களை ரட்சித்து திருச்சபைக்குள்ளாக கொண்டு வந்து அவருடைய சமூகத்திலே வைக்கிறார். அடுத்தது சபதான் சரித்திரத்தினுடைய மையம், சபை சுவிசேஷத்திற்கு மையம். சுவிசேஷத்தை திருச்சபை தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறது. திருச்சபை தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறது சபையினுடைய நோக்கம். அதான் இயேசு கிறிஸ்துனா உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. ஏன் அப்போஸ்தலன் இப்போ சொல்றாரு 1 Cor 2:2 சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷத்தினுடைய மையம், இயேசு கிறிஸ்து. அதைதான் அப்போஸ்தலன் போல் அறிவிக்கலாம். இன்னைக்கு திருச்சபையினுடைய மையம் என்ன, நீங்களும் நான் எதிர்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இயேசுவை சொல்வதற்காக. அடுத்தது திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா திருச்சபையில கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவமாக வாழ வேண்டும். நீங்களும் நானும் இந்த உலகத்துல சபையில ரட்சிக்கப்பட்டு சபையில இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக வாழணும். எப்படி கிறிஸ்துவுக்காக வாழ்றது, கிறிஸ்துவுக்காக வாழ்றதுன்னா என்ன, திருச்சபையில இயேசுவை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ வீட்டுல இயேசுவா இருக்கணும், வீடு கூட்டுறதுல இயேசுவா இருக்கணும், சோறு சமைக்கிறதுல கிறிஸ்துவா இருக்கணும், துணி துவைக்கிறதுல இயேசுவா இருக்கணும், தூங்குறதுல இயேசுவா இருக்கணும், ஏந்திரிக்கிறதுல இயேசுவா இருக்கணும். ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மையப்படுத்தி கொண்டே இருக்கணும். இன்னைக்கு சமூகம் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உலகம் வந்து திருச்சபைக்கு வந்து உதவி செய்யணும்னு அவசியமே கிடையாது. என்னைக்குமே சபை தான் உலகத்துக்கு உதவி செஞ்சிருக்கு. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களுக்கு காரணம் திருச்சபை. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த சமூகத்துல நல்ல மாணவர்களை உருவாக்கினது கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து. மறந்துடாதீங்க, இன்னைக்கு நல்ல ஆஸ்பத்திரி இருக்கு அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து காரணம். வந்த மிஷினரிகள் தங்களை தியாகம் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கை, இன்னைக்கு கிறிஸ்தவன் ஒருத்தனும் வாழ மாட்டேங்கிறான், இன்னைக்கு கிறிஸ்தவன் ஒருத்தனும் லஞ்சம் வாங்குறான், கிறிஸ்தவன் ஜாதி பாக்குறான், கிறிஸ்தவன் பொய் பேசுறான், கிறிஸ்தவன் திருடுறான், கிறிஸ்தவன் பணாச பிடிச்சவனா இருக்கிறான், கிறிஸ்தவன் வெறி பிடிச்சவனா இருக்கிறான். இதனாலதாங்க இன்னைக்கு கிறிஸ்தவன் கேவலமான நிலையில இருக்கு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்காத ஒரு வாழ்க்கையா இருந்துச்சுன்னா நீ கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையில நீ அங்கமா இருக்க முடியாது. நீ கிறிஸ்துவனுடைய சபையாகிய சரீரத்துல அங்கமா இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். இயேசுவை விட்டு பின்வாங்கி போய், இயேசுவை விட்டு தூர போய் உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை இல்லாம உன்னுடைய வாழ்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை கத்த வேறுத்துருவார். சும்மாலாம் அப்படி கிடையாது. கிறிஸ்துவங்கிறது லகுவான வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவங்கிறது சிறையிருப்பு, கிறிஸ்துவங்கிறது பாடுகள். இயேசு சொல்றார், அநேக உபத்திரவங்கள் வழியாய் கடந்து செல்ல வேண்டுங்கிறார். இதுதான் ஒண்ணு தெசலோனிக்கேயும் சொல்லப்படுகின்றது. பவுலும் சொல்றார், உபத்திரவத்தின் ஊடாக நாம் கடந்து செல்ல வேண்டும். இதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கேவலமான வாழ்க்கையா இருக்கு சொல்லுவாங்க. எவ்வளவு மகிமையான ஒரு சுவிசேஷத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகமே நீங்க ரொம்ப நல்லா வைடா திங்க் பண்ணி பாருங்க. அந்த பகுதியை வாசி வைடா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, நமக்காக அந்த உலகமே அரசாங்கம் நம்மளுக்கு இல்ல, நாம தான் அரசாங்கத்துக்கு. நாம தான் இன்னைக்கு உலகத்துக்கு வேலை பண்ணிட்டு இருக்கணும். நாம தான் உலகத்துல இருக்கிற ஏழைக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கணும். நீங்களும் நானும் தான் நமக்கு இருக்கிற காரியங்களை நம்மளுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளணும். நாம தான் இங்க இருக்கிற கஷ்டப்படுறவனுக்கு போய் உதவி செய்யணும். நாம தான் வியாதியா இருக்கிறவனை போய் பார்க்கணும். நாம தான் நம்மளுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற பசியா இருக்கிறவனுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு மெய்யான கிறிஸ்தவனும் உதவி செஞ்சா வருமா இருக்காது. நம்ம எல்லாத்தையும் நம்மளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கணும். நம்ம யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இல்ல. ஏசு கிறிஸ்து தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த, வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள் தன்னை தியாகமாக நிர்வாணமா சிறையிடம் அளிச்ச. நான் ஒண்ணும் முழு உலகம் என்னது, ஆனா அந்த உலகத்துல நான் வந்தேன், ஒண்ணு கூட எடுத்துட்டு போல. கருப்பை ஓசையில, கல்லறையும் ஓசையில, சிலுவை மரமும் ஓசையில அவர் இந்த உலகத்துல ஒண்ணு இல்லாம வந்து ஒண்ணு இல்லாம போனார். ஆனா உங்களுக்கும் எனக்கும் மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார், பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். மீட்பின் மகத்துவம் உங்களுக்கு புரியுமா? ரட்சிப்பின் மகத்துவம் தெரியுதா? பாவியா இருந்தோம், உலகமும் மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்தோம், பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம், உலக வழக்கத்தின்படி இருந்தோம், தேவ கோபாக்கினின் கீழாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை ரட்சித்து அவரோடு கூட இணைத்துக் கொண்டார். அந்த இணைப்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா கத்தரும் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இல்ல அப்படின்னு சொன்னார், நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும். இயேசு கிறிஸ்து இல்லாம உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை யாராவது ரட்சிக்கப்படாம இருந்தீங்கன்னா, சாமி ஆண்டவரே எனக்கு தெரியல என்னை ரட்சிங்கன்னு சொல்லி கேட்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? திருச்சபையில உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? திருச்சபையிலுடைய பங்களிப்பு என்ன? கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சுவிசேஷத்தை உலகிற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, இல்ல சுயமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தார்.